அப்ப இந்த பெண்மணி மேல உமர் ரலியல்லாஹு ரொம்ப மதிப்பு கொடுப்பாங்க. ஒரு தடவை கடத்தருவில் பார்த்துட்டோன்னே ஹவுலா வந்து உமர்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ உமர் ஹலீஃபாவாக இருக்கிறாங்க, அது எல்லாரும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. உமர் எல்லா வேலையும் விட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ புதுசாக வந்தவங்க தானே மற்றவங்க, அவங்க கேட்டு என்ன ஹலீஃபா, ஒரு வயசான ஒரு கிளவி பெண்ணு அவங்க வந்து கடத்தரில் நிற்க வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட ஹலீஃபாட்ட இவ்வளோ நேரம் பேசுகிறாங்க, நீங்கள் பாட்டுக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களா வாய் முடின்னு சொல்லிட்டு வந்துச்சு உமருக்கு கோபம். மக்களே, இவர் யார் தெரியுமா, எந்த பெண் தெரியுமா, அருஷுடைய இறைவன் இவருடைய பேச்சை செவி மடுத்திருக்கிறான். கது செமிய அல்லாஹு கவுலல்லதி துஜாதிருக்க ஃபீ ஸௌஜிஹா, நான் எப்படி இவர் பேச்சை செவி மடுக்காமல் இருக்க முடியும். இப்ப சஹாபாக்களுடைய கண்ணியம் பாருங்க, வஹியின் அடிப்படையில் அல்லாஹ் கண்ணியப்படுத்தியதன் அடிப்படையில். நம்மள்ட்ட அதெல்லாம் கிடையாது, நமக்கு என்ன துட்டு இருக்கா, காசு இருந்தா சிரிப்போம், காசு இருந்தா சலாம் சொல்லுவோம், காசு இருந்தா வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோம், காசு இருந்தா கார்ல ஏத்துவோம், காசு இருந்தா எல்லாம், காசு இல்லையா கண்டுக்கவே. எல்லாத்துக்கும் காசு பணம், ஆடையை வைத்து கண்ணியம், கொடுத்திருக்கிற ட்ரெஸ் என்ன, ஓட்டுற கார் என்ன, பயன்படுத்துற செல்போன் என்ன, கையில போட்டிருக்கிற வாட்ச் என்ன, காலில் போட்டிருக்கிற ஷூ என்ன, பிராண்டுக்கு தகுந்த மாதிரி மதிப்பு. இன்னைக்கு நம்ம சமூகத்தில் எப்படி பிராண்டுக்கு தகுந்த மாதிரி, அதான் நம்ம பெண்மணிகள் பார்த்தாங்களோ இல்லையோ, என்னடா அது புர்கா வந்து சாதாரணமாக போட்டால் மதிப்பு இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஊரில் கேள்விப்படுறோம். 50,000, 60,000, 20,000, 10,000 புர்கா வாங்கி போடுறாங்க, என்ன புர்கான்னு தெரியல, ஒருவேளை தங்கத்தையே நூலை ஆக்கி செஞ்சுருப்பாங்களோன்னு தெரியிட்டு. 1,000 ரூபா போதுமாங்க ஒரு புர்காவுக்கு அதிகப்படியா, 1,000 ரூபான்னு 1,000 திருகம் சொல்ல நான் என்ன எவ்வளவு 1,000 ரூபா, சரி ஒரு 1,500 ரூபா துணி கொஞ்சம் நல்ல துணி, என்னங்க 2,000 ரியாலுக்கு, 3,000, 4,000, 10,000 ரியாலுக்கு என்னங்க அந்த புர்காவை செய்ய போறாங்கன்னு தெரியல. எல்லாம் மதிப்பு, என்ன பிரஸ்தித், நான் போட்டுக்கிற புர்கா என்ன தெரியுமா, பேசுகிற மாதிரி, நான் யூஸ் பண்ணுற செல்ஃபோன் என்ன தெரியுமா, நான் வச்சிருக்கிற கார் என்ன தெரியுமா, நான் போட்டுக்கிற ஷூ என்ன தெரியுமா, எங்கே வாங்கின தெரியுமா, என்ன பிராண்டு தெரியுமா, இதெல்லாம் டோட்டலாக யூதிகள் கலாச்சாரம், எல்லாம் யூதர்களின் கலாச்சாரம். கண்ணியம் என்பது, பண்பு என்பது, மரியாதை என்பது ஈமான் அஃலாக்கின் அடிப்படையில் எதுவரை பகிர்ந்து கொள்ளப்படாதோ கொடுக்கப்படாதோ அது வரைக்கும் ஈமானும் இருக்காது, தக்குவாவும் இருக்காது, சமுதாய முன்னேற்றம் இருக்காது. எப்போ இந்த பிராண்டு, அப்புறம் வந்து இந்த கலாச்சாரம், காசு பணம், இதை வைத்து கண்ணியம் செய்யப்படுகிறதோ சமுதாயத்தில் உள்ளவர்கள்லாம் ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு மிருகமாகவே மாறியிருப்பார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். ரொம்ப அழுத்தமாக சொல்லுன்னு கோச்சிக்காதீங்க, கண்டிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம். சரி, அப்போ சின்ன வயசு தலைமுடி கொட்டிருச்சு, கணவன் சொல்கிறாரு இவ்வளோ முடி இப்போ தலை வந்து மொட்டையாக தெரியுதே, நீ கொஞ்சம் சவரி முடி கட்டிக்கிட்டா நல்லா இருக்குமே, டோப்பா முடி போட்டுக்கிட்டா நல்லா இருக்குமேனு சொல்கிறாரு. அந்த பெண்மணி உடனே செஞ்சாங்களா, அம்மாட்ட சொல்லி இது குறித்து ரசூலுல்லா என்ன சொல்கிறார்கள் என்பதை கேட்டு வாருங்கள், அதுக்கப்புறம் தான் நான் நடந்துக்க முடியும். புரிஞ்சுச்சா உனக்கு? யா அல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கப்பட்ட போது நபி அவர்கள் சொன்னார்கள், முடியாது, ஏனென்றால் இந்த மாதிரி சவரி முடி செய்து கொள்பவர்கள் சபிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப அடுத்த ஒரு பாடத்தில் இமாம் புகாரி அவங்க இன்னொரு விஷயத்தை கொண்டு வராங்க. சரி, இந்த திருமண வாழ்க்கையில திடீர்னு பிணக்கு ஏற்படுது, கணவன் வந்து ரொம்ப மோட்டத்தனமா இருக்காரு, அல்லது ஏதாவது விஷயத்தினால பிரச்சனை பண்றாரு. இப்ப என்ன செய்யலாம் இந்த பெண்மணி? ரெண்டு சூழ்நிலை, ஒரு சூழ்நிலையை நம்ம பின்னாடி பாடத்துல சொல்லுவோம். ஒன்று, அந்த திருமண வாழ்க்கையை விட்டு விலகி போயிடுறதா, அல்லது ஆள் நல்லவர் தான், மாதம் செலவு கரெக்டாக கொடுத்துறாரு, பிள்ளைங்களை நல்லா கவனிச்சுக்கிறாரு, நம்மள்ட்டையும் நல்லா தான் இருக்கிறாரு, ஆனால் கொஞ்சம் மோட்டத்தனமாக இருக்கிறாரு, இவர் வந்தாலே கொஞ்சம் வீட்டில் கடப்படானு சண்டை வருது, பிரச்சனை வருது, ஆனால் மற்ற விஷயங்கள்லாம் நல்லா தான் இருக்குது, பிரச்சனை இல்லை, மார்க்கு விஷயங்கள்லையோ ஒழுக்கங்கள்லையோ மற்ற விஷயங்களே பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மாதிரி நேரத்தில் இந்த பெண்கள் மற்ற பொது நன்மைகளை கருதி, தன்னுடைய வாழ்க்கை, பிள்ளைகளுடைய வாழ்க்கை, அந்த மாதிரி நன்மைகளை கருதி கணவனிடத்தில் ஏதாவது சம்ஜோதா, அதாவது வந்து ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொண்டு ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கலாமான்னு சொன்னால் அது நல்லதுதான். இப்போ உதாரணத்துக்கு, சரிங்க உங்களுக்கு இப்போ பிரியமா இல்லையாங்க, விட்டுங்க பரவாயில்ல, பிள்ளைங்களுக்கு செலவு கொடுங்க, நீங்கன்னா என்னுடைய நாட்களில் வந்து உங்களுடைய மற்ற மனைவிகிட்ட நீங்கள் தங்க விரும்புனீங்கன்னா தங்கிக் கொள்ளுங்க, நான் உங்களை மன்னிச்சிடுறேன், அது விஷயமா நான் கேட்க மாட்டேன், அந்த மாதிரியோ அல்லது மற்ற ஏதாவது ஹக்குகளை விட்டு கொடுக்கறதுல தப்பு கிடையாது, அது விஷயமா. சூரா நிசாவுடைய இந்த வசனம் நம்பர் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். ஒரு பெண் தனது கணவனிடம் மாறுபாடையோ அல்லது புறக்கணிப்பையோ பார்த்தாள் என்று சொன்னால், அப்ப அதுக்கு மா புகாரி எழுதுறாங்க, ஹியல் மர்அத்து தகுனு இந்த ரஜுல் லா யஸ்தக்ஸிரு மின்ஹா, ஒரு பெண் கணவனிடத்துல வாழ்றாங்க. அப்ப அந்த கணவனுக்கு அந்த பெண்ணோட திரும்ப வாழ்றதுக்கு விருப்பம் இல்லாம இருக்கு. அப்பயுது தலாக்கஹா, அப்ப அந்த பெண்ணை தலாக் விட்டுலாமான்னு சொல்லி அவர் நினைக்கிறார். பிரச்சனை அதிகமா இருக்கு. வேற பெண்ண மனம் முடிச்சுக்கலாமான்னு சொல்லி அப்ப அந்த பெண் சொல்றாங்க, தலாக் கூட வேணாம், நான் உங்களுடைய திருமணத்திலே இருக்கிறேன், நீங்க வேணா வேற ஒருத்தர் மனம் வேற ஒரு பெண்ணை மனம் முடிச்சு கொள்ளுங்க, நீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய நஃபக்காலையோ அல்லது எனக்கு கொடுக்க வேண்டிய நாட்களையோ நான் உங்களுக்கு மன்னிச்சிடுறேன். அப்ப அல்லாஹ் சொல்றான், நீ அவர்கள் இணக்கம் கொண்டு கொள்வதிலே தவறு கிடையாது, இணக்கம் தான் சிறந்தது. அப்ப இந்த மாதிரி பிரச்சனை ரசூல் சல்லா அலிஸ்லமுடைய வாழ்க்கையில நடக்குது. சவுதா ரதி அல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் நபி சுல்லா அலிஸ்லம் அவங்களுக்கும் இடையில கடைசியில வந்து நபி அவர்கள் விரும்பினாங்க, சவுதாபை விட்டுடலாம், நம்ம வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லி. சவுதா ரதி அல்லாஹு அன்ஹா ரொம்ப வயசு முதிர்ந்தவங்களாயிட்டாங்க, ரொம்ப உடம்பு அவங்களுக்கு பெருத்திருச்சு. அப்ப சவுதா ரதி அல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் துன்யால உங்களுடைய மனைவியாகவும் இருக்க ஆசைப்படுறேன், சொர்க்கத்திலேயும் உங்களுடைய மனைவியா இருக்க ஆசைப்படுறேன், எனக்கு நீங்க கொடுக்கிற நாட்களை வேண்டுமானால் ஆயிஷாவுக்கு கொடுத்துருங்க, நான் விட்டு கொடுத்துறேன், என்ன நீங்க தலாக் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்துக்கிறாங்க. அது அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பிடிச்சமானது ஆயிடுச்சுன்னு சொன்னா, அதுக்கு பிறகு நபியே, நீங்க உங்களுடைய மனைவிகள்ல யாரையும் மாத்திக்கவும் முடியாது தலாக்கு விட்டுட்டு, இனி நீங்க வச்சிருக்கிற மனைவிகளை நீங்க மனைவிகளாகவே வச்சிருக்க வேண்டும் என்று அந்த அளவுக்கு அந்த பெண் மேல இறக்கம் கொண்டு அந்த பெண்ணுடைய அந்த சமாதான அந்த ஒப்பந்தம் சமாதான விருப்பத்தினால அல்லாஹ் நபிக்கே அப்படி ஒரு கட்டளையை மாத்திட்டான். அப்ப பொதுவா இந்த திருமண வாழ்க்கையில சமாதானத்துல போய் விடுவது, இணக்கத்துல போய் விடுவது அல்லாஹ்வுடைய மார்க்க சட்ட வரம்புகளுக்குள் இருக்கின்றவரை. இங்க என்ன பிரச்சனை எப்போதுமே சொன்னா, மார்க்க விஷயத்துல எல்லா பிரச்சனைகளையும் சகித்துக்க தயாருங்க. இப்படி மார்க்கத்துக்கு முரணான கணவன் குடிக்கிறானா பரவாயில்லை, பான்புராக்கு போறானா பரவாயில்லை, கெட்ட இடத்துக்கு போறானா பரவாயில்லை, எல்லாம் பரவாயில்லை, ஹராம் எதா இருந்தாலும் பரவாயில்லை, ஹலால ஒன்னு செஞ்சுட்டா கியாமத்தே வந்துடும். மார்க்கத்துக்கு உட்பட்டு ஒன்னு செஞ்சுட்டா உலகமே தலைகீழ போயிடும், ஒத்துக்கவே முடியாது. ஆனா தங்களுடைய துன்யான்னு வந்துட்டா அதுல ஒரு இம்மிய அளவு கூட அவங்க விட்டுக் கொடுக்க தயாரில்லை. சஹாபிய பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது, துன்யா விஷயத்துல எவ்வளவு நாளும் விட்டுக் கொடுக்க தயார், தீனுடைய விஷயத்துல கட்டன் ரைட்டா இருப்பாங்க. சரி, அப்ப இன்னொரு ஒழுக்கத்தை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இங்கே எழுதுகிறார்கள். அது என்னன்னு சொன்னா, அல் முத்தஷப்பி அபிமாலம். இப்ப தன்னிடத்துல ஒரு பொருள் இல்லவே இல்லை இருக்கிற மாதிரி காட்டிக்கிறேன். நாங்கள் யார் தெரியுமா, எங்கள் வீட்டில் மெர்சிடிஸ் பென்ஸ் இருக்கு. நாங்கள் யார் தெரியுமா, எங்கள் அத்தா எனக்கு 10 பவுன் நகை வாங்கி கொடுத்துருக்காரு, 10 காசு கூட கொடுத்துருக்க மாட்டாரு, சும்மா நாச்சுக்கு அள்ளி விடுறது. இந்த மாதிரி அள்ளி விடுறது, அதாவது பொய் சொல்றது, ஏமாத்துறது. 4 பேர் உட்காந்துட்டாங்கன்னா அதில் ஒரு பெண்மணி சொல்லியிருப்பாங்க, உண்மையிலேயே எங்கள் அத்தா எனக்கு இது வாங்கி கொடுத்தாரு. அவன் இப்படி சொல்லிட்டாலே நம்ம என்ன சும்மா இலக்காரமாக நம்ம வாய் மூடிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் சொல்றது, எனக்கு எங்கள் அத்தா அது வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி பொய் தேடுவது, இதை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கண்டிச்சிருக்காங்க. குறிப்பா பெண்கள் விஷயத்துல இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. எப்படின்னு சொன்னா, ஒரு பெண்மணி வர்றாங்க, அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னலிய தர்ரத்தன், என் கணவனுக்கு சக்காலத்தி இருக்கு, எனக்கு சக்காலத்தி இருக்கிறாங்க, என்னுடைய கணவனுக்கு இன்னொரு மனைவி இருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் சந்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்பட்டது. ஃபஹல் அலைய ஜுனாஹுன் இன் தஷப்பஅத்து மின் ஜௌஜி கைரல்லதி யுஅதீனி. அல்லாஹ்வுடைய தூதரே, என் கணவன் எனக்கு கொடுக்காததெல்லாம் கொடுத்ததா நான் சொல்லி காட்டி கொஞ்சம் என்ன பெருசா காட்டிக்கலாமா, நான் ரொம்ப திருப்தியா இருக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கலாமா, அதுல தப்பு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன சொன்னா, இப்ப இந்த மாதிரி நேரத்துல இது குறிப்பா நடக்கும், இப்படி சூழ்நிலை நடந்தாலும் சரி அல்லது பொதுவா தனது தோழிகளுக்கு மத்தியில செஞ்சாலும் சரி, என் கணவர் எனக்கு அதை வாங்கி கொடுத்தாரு, இதை வாங்கி கொடுத்தாரு, ஒண்ணுமே கொடுத்துருக்க மாட்டாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல் முத்தஷப்பிஉ பிமா லம் யுஅத, கொடுக்கப்படாததை கொண்டு திருப்தி அடைந்ததாக, அதாவது கொடுக்கப்படாததை கொண்டு தன்னிடம் இருப்பதாக காட்டிக்கொள்ளக்கூடியவர் யார் என்றால், கலாபிசி சௌபை ஜூரின், பொய்யான 2 ஆடைகளை அணிந்தவரை போல. அது என்ன பொய்யான 2 ஆடைகள், 2 கருத்து. ஒரு கருத்து என்னன்னு சொன்னா, பொய்யின்னு சொன்னா ஹராம், ஹராம்ல சம்பாதிச்சு பக்க ஹராம், வட்டி ஏமாத்துறது, மோசடி, ஹராமான பிசினஸ், சிடி பிசினஸ் இதெல்லாம் செஞ்சு ஹராம்ல சம்பாதிச்சு கொட்டுச்சுட்டு போட்டுட்டு இருக்கிறார். இது என்ன பிரயோஜனம்? ஹலால்ல நீங்க வெறும் 100 ரூபாய்க்கு சட்டை போடுங்க, ஹலாலா சம்பாதிச்சு கிழிஞ்ச சட்டையவே தச்சு போடுங்க, அது சிறந்ததா ஹராம்ல சம்பாதிச்சு ஹராமான வழியில நீங்க கோட்டு சூட்டு போட்டு இருக்கிறது சிறந்ததா? எது சிறந்தது? ஹலாலான சம்பாத்தியத்தில் இருக்கக்கூடிய சாதாரணமான ஒன்றும் சிறந்ததே தவிர எது சிறந்ததில்ல? ஹராம்ல சம்பாதிச்சு பகட்டு ஆடை உடுத்துவது, பகட்டு வாழ்க்கை வாழ்வது சிறந்ததில்ல. சில பேரை பார்த்தீங்கன்னா, குறிப்பா நான் இந்த இடத்துல எதுக்கு இதை சொல்ல விரும்புறேன்னு சொன்னா, இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் வாய் அடக்கிக்கிட்டு வயிற்று அடக்கிக்கிட்டு கம்முன்னு இருப்பாங்க. இந்த மாதிரி பல பணக்கார நாடுகளுக்கு, வளர்ந்த நாடுகளுக்கு வந்த உடனே இந்த போட்டி பொறாம, பக்கத்து வீட்டுக்காரங்க, எழுத்து வீட்டுக்காரங்க, நம்ம போற இடம் இதெல்லாம் பார்த்த உடனே இவங்களுக்கா ஒரு பிரஸ்டீஜ். அப்ப கணவனுக்கு என்ன வருமானங்க? ஒரு 2000 ரியால் வருமானமா, 3000 ரியால் வருமானமா? அதுல இருந்து 2 to 1 times தான் செலவு செய்யறதுக்கு பழகிக்கணும், பாக்கி 3 to 1 சேர்த்து வைக்க பழகணும், தேவைக்கு வச்சு பழகணும். ஆனா இங்க என்ன செய்யறாங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய யூதர்களுடைய வட்டி கலாச்சாரத்துல ஆசை ஊட்டப்படுது. கிரெடிட் கார்டு வாங்கிக்கொள்ளுங்க, அல்லது நீங்க வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ, நீங்க வந்து இன்ஸ்டால்மெண்ட் வாங்கிக்கோங்க, அல்லது வந்து லோ இன்ட்ரெஸ்ட் தான் நீங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம என்ன சும்மாவா இருக்கிறது? அவங்க எல்லாம் வந்து எவ்வளவு பெரிய பிளாட்ல இருக்கிறாங்க, கண்டோமினியத்தில் இருக்கிறாங்க, வில்லா வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வட்டிக்கு, இவருடைய சம்பளத்தை மீறி வட்டிக்கு வாங்கியோ இன்ஸ்டால்மெண்ட்லையோ இந்த மாதிரி பெரிய பெரிய வீடு வாங்குறது, அல்லது பெரிய பெரிய வாகனம் வாங்குறது, என்னமோ தன்னை பெரிய கோடீஸ்வரர் மாதிரி, பரம்பரை கோடீஸ்வரர் மாதிரி காட்டுகிறது. உண்மையிலேயே இவருக்கு அதுக்கு தகுதி இருக்கா? உன்னிடத்துல என்ன தகுதி இருக்கு? ஒரு பழைய கார் வாங்கி ஓட்டுறதுக்கு தான் தகுதி இருக்குதா? உனக்கு பழைய கார் வாங்குறது தான் ஹலால். அதை விட்டுட்டு என்ன செய்யறது? அவர் இப்படி வாங்கியிருக்கிறாரு, என் ஊர்ல என் தெருல உள்ளவன் நேத்து வந்து இதை செஞ்சிட்டானே, அதை செஞ்சிட்டானேன்னு சொல்லிட்டு வட்டிக்கு போறது. அப்ப இவங்களை பத்தி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த மாதிரி செய்யறது எப்படின்னு சொன்னா பொய்யான ஆடைகள். அப்ப ஹராமில் சம்பாதிச்சு அனுபவிப்போனை போல ஒண்ணு. இன்னொன்னு என்ன பொய்யான ஆடைன்னு சொன்னா, ஆடையே இல்லை, புரியுதா? கலாபிசி சௌபை சூரி, இப்ப ஒண்ணுமே இல்லாம நான் என்ன போட்டிருக்கோம் பத்தியா, இப்ப ஒருத்த மேனில ஒண்ணுமே கிடையாது, ஒட்டு துணியே கிடையாது, ஆனா அவன் என்ன சொல்றான், நான் போட்டுக்கிற டிரெஸ் என்ன தெரியுமா, நான் போட்டுக்கிற வாட்ச் என்ன தெரியுமா அப்படின்னு ஒரு பெருமை மிதப்பில் இருக்கிறான். அந்த மாதிரிதான் இந்த பெண்ணுடைய நிலையை. அப்ப எந்த ஒரு காரியத்தை கொண்டும் தன்னிடத்தில் இல்லாததை கொண்டு பெருமை அடிப்பது, புகழ் தேடுவது. இமாம் புகாரியுடைய இன்னொரு பாடத்தை பாருங்க, ரொம்ப வித்தியாசமான பாடம். நான் ஏற்கனவே இந்த பாடம் பின்னாடி வரணும்னு உங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டு வந்திருக்கிறேன். பாபு கைரத்தின் நிசா இ வஜ்தி ஹின்ன. அப்ப பெண்களுக்கு மார்க்கத்துல வீட்டுல குடும்பத்துல கோபப்படுறதுக்கு அனுமதி இருக்கா, ரோஷப்படுறதுக்கு அனுமதி இருக்கா? இமாம் புகாரி சொல்கிறார்கள் அதுக்கு அனுமதி இருக்கு. அப்ப அந்த மாதிரியான கோபத்தை கொண்டு ரோஷத்தை கொண்டு அல்லாஹ் உங்களை குற்றம் பிடித்து விட மாட்டாங்க. இதுல உங்களுக்கு ஒரு திருப்தி. அப்ப ஒரு பக்கம் என்ன, அப்படியே ராபியத்துல பசரியா மாதிரி அப்படியே இன்னும் இப்படியே அஜரத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, நம்ம எப்படி அப்படி இருக்கிறது நீங்க யோசிக்க வேணும். சில நெளிவு சொலிவுகள் இருக்கு, அது அல்லாவே உங்களுக்கு மன்னிக்கலாம். அப்ப இதை பத்தி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப பாருங்க, உங்களுக்கு சொன்ன பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி இடத்துல எப்படி எல்லாம் விளையாண்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கால் அலி ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் என்னிடத்துல ஒரு நாள் பேசும் பொழுது சொன்னாங்க, இன்னில அலமு இதா குந்தி அன்னி ராதியத்தன் வஇதா குந்தி அலைய கதுவா. ஆயிஷா, நீ என் மேல பிரியமா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சிடும், நீ என் மேல கோபமா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சிடும், நீ என் மேல சந்தோஷமா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சிடும், நீ என் மேல கோபமா இருந்தாலும் தெரிஞ்சிடும். அப்ப எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது மனைவிமார்களுடைய மனபாவங்களை அவர்கள் தெரிந்தவர்களாக, அந்த நுண்ணறிவாக புரிந்தவர்களாக இருந்தார்கள் என்பதையும் இந்த ஹதீஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு ஷாக் ஆயிடுச்சு, இது என்னடா, இது நம்ம உள்ளத்துல உள்ள ஒரு விஷயம் இது. அதாவது நேரா வாய் திறந்து சண்டை போட்டா தெரிஞ்சு போயிடும், மேடம் கோபமா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ சந்தோஷமா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சிடும், நீ என் மேல கோபமா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சிடும். அப்ப என்ன அர்த்தம், நீ வெளிப்படுத்தலனாலும் கூட, வார்த்தையால நீ சண்டை போடாட்டியும் கூட எனக்கு அது தெரிஞ்சிடும் ஆயிஷா அப்படின்னு சொன்னவன, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு ஆஹா என்னடா இது, இது வகி எதுவும் இறங்கிருச்சோ. ஏன்னா எத்தனை இடங்கள் ஆயிஷா சொல்லி ரலியல்லாஹு சொல்லியிருக்காங்க, யார் ரசூலுல்லாஹ் இது என்ன பிரச்சனையா இருக்கு, உங்களுக்கு ஏதாச்சும் உடனே வகி இறங்கிருது அப்படின்னு சொல்லி. அப்ப உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, மின் ஐன தாரிஃபு தாலிக, எப்படி அது உங்களுக்கு தெரியும், ஒருவேளை ட்ரிக்கை மாத்திக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்றாங்க போல இருக்கு, எப்படி உனக்கு அது தெரியும்னு சொல்லிட்டு. அப்ப சொல்றாங்க ரசூலுல்லாஹ், ஆயிஷா அம்மா இதா குந்தி அன்னிய ராதியத்தன், நீ என் மீது சந்தோஷமாக இருந்தால் அப்ப நீ பேசும்போது வார்த்தைக்கு வார்த்தை லா வரபி முஹம்மதின், லா வரபி முஹம்மதின், லா வரபி நபி முஹம்மதின், லா வரபி ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய இறைவன் மீது சத்தியமாக, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இறைவன் மீது சத்தியமாக சொல்லி வார்த்தைக்கு வார்த்தை இப்படி சொல்லுவார். உனக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சுன்னு சொன்னா என்ன விட்டுவிட்டு இப்ப ரப்பி இப்ராஹிம், இப்ராஹிமுடைய இறைவன் மீது சத்தியமாக சொல்ல ஆரம்பிச்சிருவ அப்படின்னு சொல்றாங்க. சொன்னவன் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சிரிச்சு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே கோச்சிக்காதீங்க, அந்த நேரத்துல கொஞ்ச நேரத்துக்கு உங்க பேரை மட்டும்தான் சொல்ல மாட்டேனே தவிர உங்களை நான் உள்ளத்திலிருந்து எடுக்கல. குல் து அஜல் வல்லாஹி யா ரசூலல்லாஹ், ரசூலல்லாஹ் நீங்க சொன்னது சரிதான், ஆனா மா அஹ்ஜுரு இல்லா இஸ்மக, பேரதான் சொல்றது இல்லையே தவிர நீங்க மனசுல இருக்கிறீங்க. அதே போல இன்னொரு அறிவிப்பு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, மா விர்து அல் இம்ரஅத்தின் லிரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிகள்ல எந்த மனைவியின் மேலேயும் எனக்கு ரோஷம் வந்தது கிடையாது. கமா விர்து அலா ஹதீஜத, ஹதீஜாவின் மீது எனக்கு ரோஷம் ஏற்பட்டதை போன்று. ஏன் லிகஸ்ஸத்தி திக்ரி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம இயாஹா, அல்லாஹ்வுடைய தூதர் சும்மா ஹதீஜாவை பற்றி சொல்லிக் கொண்டிருந்த காரணத்தால். வஸனாஇஹி அலைஹா, ஹதீஜாவை எப்போதும் புகழ்ந்து கொண்டிருந்த காரணத்தால், இன்னும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஹதீஜாவை பற்றி, ஹதீஜாவுக்கு நபியை நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள், சொர்க்கத்திலே கசப் ஒரு மூங்கினால் ஆன வீடு அவர்களுக்கு கட்டப்பட்டிருக்கிறது. அது என்ன மூங்கி, இந்த முள்ளுள்ள மூங்கி கிடையாது, முத்துக்களால் ஆன மூங்கிகள் அது. அப்ப இந்த ரெண்டு ஹதீஸுகளின் மூலமாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், ஒரு சில நேரங்களில் மனைவி கணவனிடத்தில் ரோஷமாக நடந்து கொள்வதோ, கணவனின் விஷயங்களில் ரோஷப்படுறதோ, அல்லது கணவனிடத்தில் கொஞ்சம் கோபித்தமாக, அதாவது கொஞ்ச நேரத்துக்கு, அதாவது மன எப்படி சொல்றது, வெறுப்புன்னு கிடையாது, மன ஒரு சஞ்சலத்தோடையோ அல்லது வந்து கொஞ்சம் ஒரு விஷயமா நடந்து கொள்றதுல பெண்கள் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார்கள், அது மன்னிக்கப்பட்ட ஒன்று, அது இயற்கையான ஒன்று, அல்லாஹுத்தாலா அதை மன்னித்து விட்டான். சரி, அதே போல இன்னொரு பாடம், இதுவும் ரொம்ப முக்கியமான பாடம். எந்த விஷயத்துலன்னு சொன்னா, நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன பாருங்க, தன்னுடைய வீட்டிலே கணவன் அனுமதிக்காதவரை அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு, அதுக்கு நிகராகத்தான் இந்த பாடமும் வரும். இந்த பாடத்தினுடைய வார்த்தையை பார்த்தீங்கன்னா நேரடியாக ஆண்களுக்கு சொன்ன மாதிரி இருக்கும், ஆனால் இந்த ஹதீஸினுடைய மறுபக்கம் பெண்களுக்கு. அதாவது ஆண்களுக்கு என்ன சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு சொன்னா, ஒரு வீட்டில் பெண்கள் இருந்தாங்கன்னா கணவன் இல்லாம, அல்லது கணவன் வெளியூருக்கு போயிருந்தாங்கன்னா அந்த வீட்டுக்கு நீங்க போகாதீங்கன்னு சொல்லி. அப்போ இந்த ஹதீஸுடைய நேரடி கட்டளை யாருக்கு இருக்கு, ஆண்களுக்கு இருக்கு. ஆனால் இந்த ஹதீஸுடைய மறுபக்கம் என்ன, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தால் கண்டிப்பாக வெளி ஆண்களுக்கு வீட்டுக்குள்ள அனுமதி கொடுக்காதீங்க. என்ன ஒரு சூழ்நிலையை சொல்லி அவங்க உள்ளார வந்தாலும் சரி, அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கக்கூடாது. அது வந்து பெண்களுக்குண்டான கட்டளையாக ஹதீஸுடைய மறுபக்கத்தில் இருக்கு. அப்போ ஒரு அன்சாரி தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இப்ப கணவனுடைய சகோதரர்கள், கணவனுடைய சாச்சா பெரியமா மக்கள், இவங்க எல்லாம் வீட்டுக்குள்ளார குடும்பத்தில் இருக்கிறாங்களே, உறவுல இருக்கிறாங்களே, அவங்க வர்றதை பத்தி என்ன சொல்றீங்க? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அது மௌத்துங்கிறாங்க. என்ன சொல்றாங்க? அது ஒரு மௌத், அவ்வளவு ஆபத்தான ஒன்றுன்னு சொல்லிட்டு. அப்ப அதனால பெண்களுக்கு இந்த ஹதீஸ்ல என்ன கட்டளைன்னு சொன்னா, தன்னுடைய கணவன் சம்பந்தப்பட்ட உறவுகள்ல, தன்னுடைய இரத்த உறவுகளாக யார் மாறலையோ, தன்னுடைய மகரமாக யார் மாறலையோ, அப்ப இப்போ உதாரணத்துக்கு கணவனுடைய மகரமாக யார் மாறிடுவாங்க அப்படின்னு சொன்னால், இந்த கணவனுக்கு வேற மனைவிகள் மூலமாக பிறந்த குழந்தைகள். இப்போ அந்த மாதிரி இல்லாமல் கணவனுடைய சாச்சாவோ, கணவனுடைய தாய் மாமாவோ, அவங்கெல்லாம் இந்த பெண்ணுக்கு மகரமாக மாட்டாங்க. இப்படி யாராக இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ளார அனுமதிக்காதீங்க, அது மௌத்து, அது அவ்வளவு பெரிய ஆபத்தான ஒன்று. அப்போ கணவனுடைய சின்னம்மா, சின்னமாமா, கணவனுடைய தாய் மாமா, சிறிய மாமா, பெரிய மாமா, சாச்சா, சாச்சா பிள்ளைங்க, இப்படி எந்த ஒரு வகையிலையும் நீங்கள் உங்களுக்கு மகரம் இல்லாத ஆண்களை வீட்டுக்குள் கொண்டு வந்து விடக்கூடாது. இப்போ இதே நம்ம சவுதியுடைய, மற்ற சவுதின்னு சொல்லலாம், பொதுவாக இந்த அரபு நாடுகளுடைய நிறைய பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட தாருல் கதா, அந்த ஃபத்வா சம்பந்தப்பட்டது, பிரச்சனைகள், தலாக்கு, விவாகரத்து, இங்கே நடக்கக்கூடிய கிரைம் பிரச்சனைகள், இதனுடைய பின்னணிகளெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது இங்கே நிறைய நடக்கக்கூடிய குற்றங்களுடைய பின்னணியில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் நம்ம நாட்டிலையும் நிறைய ஒழுங்கீனங்கள், தவறுகள் நடக்கிறதுக்கு இது காரணமாகுது. இப்போ ரெண்டு மாதிரி பிரச்சனை எப்படின்னு சொன்னால், கணவனுடைய சகோதரர், நல்லா கவனமாக கேளுங்க, கணவனுடைய சகோதரனால், பெரிய சிறிய உடன் பிறப்புகளால் மனைவிக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை, ரொம்ப பயங்கரமான பிரச்சனை. அதே போல மனைவியுடைய சகோதரிகளுக்கு, மனைவியுடைய சகோதரிகள், சிறிய பெரிய சகோதரிகளுக்கு கணவனின் மூலமாகவோ, கணவனின் சகோதரர்கள் மூலமாகவோ நடக்கக்கூடிய பிரச்சனை. பல இடங்களில் நம்ம கேம்ப் நடத்தும் பொழுது எக்கச்சக்கமான பிரச்சனை, வயசு பெண் பிள்ளைங்க எல்லாம் பாதுகாக்கணும் கற்பமா இருக்கிறாங்க, தெரியல குடும்பத்தார் இலக்கியத்தில் 2 மாசம் 3 மாசம் மெடிக்கல் கேம்ப் போட்டு நடத்தும் பொழுது கடைசியில் கூட்டிட்டு போய் தனியா பார்த்தா இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்னு சொன்னா அக்கா புருஷங்கிறாங்க. அப்ப நம்முடைய குடும்பத்துல வந்து என்னமோ வீட்டில் ஒரு அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவன் வீட்டுக்கு தாப்ப மாதிரி போயிடறான், கேடு கட்டவனும் மட சாம்பிராணிங்க அறிவே இல்லை. அந்த பெண்ணை தவிர இவனுக்கு அந்த பெண்ணுடைய சகோதரிகள் எப்படி ஹலால் ஆவாங்க? சகோதரிகள் மட்டுமல்ல அந்த பெண்ணுடைய சாச்சிமார்கள் சின்னமா பெரியமாக்களுடைய பிள்ளைங்க எல்லாமே இவனுக்கு ரத்த சகோதரி ஆகிட்ட மாதிரி பைக்கில் ஒன்னா கூட்டிட்டு போவான், காரில் ஒன்னா கூட்டிட்டு போவான், சைக்கிளில் ஒன்னா கூட்டிட்டு போவான், ரூம்ல ரெண்டு பேரும் ஒன்னா இருப்பாங்க. அதனையும் பெண்கள் அதுக்கு இடம் கொடுக்கறது மச்சா மச்சான்னு சொல்லி, என்ன கேவலமான கலாச்சாரங்க. கடைசியில் தப்புலாம் நடந்து முடிச்சவன எவ்வளவு தெரியுமா மோசமான கேஸ்ல நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த மாதிரி நடந்த இடங்களை பல இடங்கள்ல அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆணோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பின்னாடி பாடத்துல வரும் அது, இரு சகோதரிகளை சேர்த்து திருமணம் முடிப்பது எவ்வளவு பெரிய ஹராம், ரசூலுல்லாஹ் கழுத்தை விட்ட சொல்லிட்டாங்க, அவ்வளவு பயங்கரமான தப்பு, எவ்வளவு துணிஞ்சாங்க பாருங்க மக்கள். ஒரு சில இடங்கள்ல கல்யாணம் ஹலாலா கல்யாணம் பண்ண அக்காவை விட்டுட்டு தங்கச்சியை கூட்டு விட்டானோ. இப்ப இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? சமுதாயத்திலே அல்லாவும் ரசூலும் சொன்ன வரம்புகள் பேணப்படாமல், அந்த சட்ட ஒழுக்கங்கள் மதிக்கப்படாமல், கண்மூடித்தனமான காஃபிர்களுடைய கலாச்சாரங்கள்லையும் வெக்கங்கட்ட சீரழிவுகள்லையும் சமுதாயம் பழகி போய் பழகி போய் கடைசியில் இவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய கோப பார்வைக்கு ஆளாயிருக்கிறான். அதனால இந்த விஷயங்களை ரொம்ப கண்டிப்பா இருக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை பாருங்க, அல் ஹம்மு வல் மௌத், இதே இஸ்லாமிய நாடா இருந்தா என்ன சட்டம் உங்களுக்கு? என்ன சட்டம்? கல்லெறிஞ்சு கொள்ளணும், அவ்வளவுதான், முடிஞ்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஹதீஸ் பாருங்க, இப்னு அப்பாஸ் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், இது நேரடியா பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்களுக்குள்ள மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் பெண்களுக்கு. லா யஹ்லுவன் ரஜுலும் பிம்ராஅத்தின், ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு தனிக்க கூடாது, இல்லா மஅதி மஹ்ரமின், ஒரு மஹரம் இருந்தே தவிர. அப்ப இதுல பெண்களுடைய மறுப்பு, பெண்களுக்கு என்ன இந்த ஹதீஸ்ல மறுப்புக்கும் சொல்லப்படுகிறது, எந்த ஒரு ஆணுக்கும் தன்னுடைய மஹரம் இல்லாமல் அந்த ஆணை நீ சந்திக்காது, அந்த ஆணுக்கு நீ அனுமதி அளிக்காது வீட்டுக்குள்ளார. பின்னாடி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஹதீஸ்ல, நம்ம பார்ப்போம் நேரம் இருக்கு. இப்போ பொதுவான இடங்கள்ல வந்து ஒரு ஆணை சந்திக்கலாமா? நிறைய பெண்கள் இருக்கிறாங்க, அது வந்து அதாவது கதவு பூட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையா இல்ல, மற்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அந்த மாதிரி தான் பின்னாடி நமக்கு வருது. ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி சந்திச்சிருக்கிறாங்க, பயம் நடக்கக்கூடிய இடங்கள்ல அல்லது பாதைகள்ல செல்லக்கூடிய இடங்கள்ல, வீட்டுக்குள்ளார தன்னுடைய வீட்டுக்குள்ளார தனிமையா இருக்கும் பொழுது அந்த மாதிரி ஆண்களை அனுமதிக்க கூடாது. இப்படி அப்பா சொல்றாங்க, ஒரு ஆண் இன்னொரு பெண்ணோடு தனித்திருக்க வேண்டாம் மகரம் இல்லாமல். அப்ப ஹதீசனுடைய இன்னொரு பக்கம் சொல்லுது, ஒரு பெண் தனது மகரம் இல்லாமல் ஒரு ஆணை தனது வீட்டுக்குள் அனுமதி அளிக்க வேண்டாம். அப்போ ஒரு ஆண் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி என் பெண் வந்து என்னுடைய மனைவி ஹஜ்ஜுக்கு போறதுக்காக முடிவு செஞ்சிருக்கிறாங்களே, நான் வந்து இந்தந்த போருக்கு என்னுடைய பேர் எழுதப்பட்டிருக்கு, என்ன செய்யு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்ப போருக்கு போறதுக்கு ஆள் இருக்கிறாங்க, நீ முதல்ல உன்னுடைய மனைவியோட போ ஹஜ்ஜுக்கு. ஏன்னா ஹஜ்ஜுக்கு போகும்போது அங்கே கூடாரங்களில் தனியாக இருக்கிற சூழ்நிலைகள் ஏற்படும், நிறைய தனிமைகளுடைய சூழ்நிலை, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்போ உன்னுடைய மனைவியோட நீ ஹஜ்ஜுக்கு போகிறது தான் உனக்கு சிறந்தது. அப்போ இந்த மாதிரி ஹதீஸுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டுதல்களை நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறோம். இந்த வழிகாட்டுதல்கள் பின்பற்றப்பட்டால்தான் நமக்கு நன்மை, இந்த வழிகாட்டுதல்களின்படி நாம் செயல்பட்டால்தான் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நற்செய்தியை துன்யாவிலும் ஆகிரத்திலும் பெற முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நமது சமுதாய பெண்மணிகள் அனைவருக்கும் இந்த வழிகாட்டுதலின்படி செயல்படுவதற்கு அருள் புரிவானாக. நமது பாடங்களை அல்லாஹ் லேசாக்கி தருவானாக. இன்றைக்கும்